بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري اللهم آتني حسن التعليم وحسن التفهيم إمام أبو جعفر الطحاوي رحمه الله அவர்கள் எழுதிய أهل السنة والجماعة உடைய கொள்கை விளக்கம் என்ற சிறிய நூலை படித்து வருகின்றோம். இமாம் இப்னு அபில் இஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய விளக்க உரையோடு. உண்மையில் இமாம் இப்னு அபில் இஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த தஹாவி அகீதாவிற்கு விளக்க உரை எழுதியிருக்கவில்லை என்றால் மிகப்பெரிய சந்தேகங்கள் குழப்பங்கள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இப்போது நாம் படிக்கக்கூடிய பாடம் மிக மிக ஒரு முக்கியமான பல சர்ச்சைகள் நிறைந்த பாடம். ஒரு பக்கம் சலஃபுகள், அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன், அந்த வழியில் வந்தவர்கள், இவர்களை சலஃபுகள் என்று நாம் சொல்கிறோம். இவர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர்களிலிருந்து முரண்பட்ட கொள்கை உடையவர்கள், தங்களையும் முஸ்லிம்கள் என்று சொல்வார்கள், நாங்களும் குரான் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்வார்கள், நாங்களும் அல்லாஹுவை அவனுடைய தூதரை மறுமையை குரானை நம்புகிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் பல விஷயங்களில் பல கொள்கைகளில் இந்த மேற்கூறப்பட்ட சலஃபுகளிலிருந்து இவர்கள் முரண்பட்டு இருப்பார்கள். சொல்வது தாங்கள் முஸ்லிம்கள் என்று, நாங்களும் குரானிலிருந்துதான் ஆதாரம் எடுக்கிறோம், நாங்களும் ஹதீஸிலிருந்து தான் ஆதாரம் எடுக்கிறோம் என்று, ஆனால் செய்யக்கூடிய வேலை என்ன, இந்த சலஃபுகளுக்கு மாற்றமாக பல விஷயங்களை கொள்கையில் அவர்கள் மார்க்கத்திற்குள் புகுத்துவது, இதுதான் இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல். இப்போ உங்களுக்கு முன்பு இரண்டு கூட்டத்தார்கள், ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள், அந்த வழியில் வந்தவர்கள். இன்னொரு கூட்டம் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்வார்கள், மூமின்கள் என்று சொல்வார்கள், வேதத்தை நம்புகிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த முந்தைய கூட்டத்திற்கு மாறுபட்ட கருத்துக்களை கொள்கை விஷயத்தில் புகுத்திக் கொண்டே இருப்பார்கள். இப்ப இந்த ரெண்டு கூட்டத்தார்களுக்கும் இடையில உள்ள ஒரு பெரிய சர்ச்சையான விஷயத்தை தான் இமாம் அவர்கள் ரொம்பவும் நுணுக்கமா, ரொம்பவும் ஒரு அதாவது கவனமான முறையில் கையாண்டு அவர்கள் இங்கு வாசகங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த வாசகங்களை நம்ம புரிகிறதுல தான் ஒரு பெரிய ஒரு விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. சரியா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே ரப்பை பற்றி நாம் கூறி வந்த நம்முடைய அடிப்படைகள், அதை ஒரு முறை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். அது என்ன? அல்லாஹு தஆலா அவன் தன்னை பற்றி மிக அறிந்தவன். இரண்டாவது, அல்லாஹுவை அறிந்தவர்களில் மனிதர்களில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையானவர்கள். அல்லாஹுடைய படைப்புகளில் அல்லாஹுடைய ரசூலை விட அல்லாஹுவை அதிகம் அறிந்தவர்கள் இருக்க முடியாது. சரி, இது ஒரு அடிப்படை. இரண்டாவது அடிப்படை, ஆகவே அல்லாஹ் தன்னை எப்படி வர்ணித்தானோ, அல்லாஹு தஆலா தன்னை எப்படி வர்ணித்தானோ, புகழ்ந்தானோ, தனக்கு என்னென்ன விஷயங்களை தன்னோடு சேர்த்து கூறினானோ, அது தன்னுடைய உள்ளமையோடு சேர்த்து கூறியிருந்தாலும் சரி, தன்னுடைய தன்மைகளோடு சேர்த்து கூறியிருந்தாலும் சரி, தன்னுடைய செயல்களோடு சேர்த்து கூறியிருந்தாலும் சரி, அல்லாஹுவிற்கு எது தகுதியோ அதைத்தான் அல்லாஹ் தன்னோடு சேர்த்து கூறியிருக்கிறான். முடிச்சு. அல்லாஹ் தனக்கு தகுதி இல்லாததை தன் பக்கம் சேர்ப்பதிலிருந்து அவன் பரிசுத்தமானவன். அதுபோன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் பக்கம் எதையெல்லாம் சேர்த்தார்களோ, அது அல்லாஹுடைய உள்ளமை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், அல்லாஹுடைய குணங்கள் சிஃபத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அல்லாஹுடைய செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே அல்லாஹுவிற்கு தகுதியானதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்தார்கள். அல்லாஹுவிற்கு தகுதி இல்லாத எதையும் அல்லாஹுவும் தன் பக்கம் சேர்க்கவில்லை, அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹின் பக்கம் சேர்க்கவில்லை. சரியா? இது இரண்டாவது அடிப்படை. மூன்றாவது அடிப்படை, எதை அல்லாஹ் தனக்கு கூறினானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு கூறினார்களோ, நாம் அதை அல்லாஹுவிற்கு இருக்கு என்று சொல்வோம். எந்த தன்மை அல்லாஹுவிற்கு இல்லை என்று அல்லாஹ் கூறினானோ, அல்லாஹுவிற்கு இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்களோ, அந்த தன்மை அல்லாஹுவிற்கு இல்லை என்று நாமும் கூறுவோம். இது மூன்றாவது அடிப்படை. நான்காவது அடிப்படை, எது குறித்து அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் பேசவில்லையோ, எது குறித்து அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் பேசவில்லையோ, அது குறித்து நாமும் பேச மாட்டோம். எதை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பேசவில்லையோ, அதை பற்றி நாமும் பேச மாட்டோம். இருக்கு என்று சொன்னதை இருக்கு என்று சொல்வோம், இல்லை என்று கூறியதை இல்லை என்று சொல்வோம். எதை பற்றி அவர்கள் மொழியவில்லையோ, அவர்கள் சொல்லவில்லையோ, கூறவில்லையோ, அதை பற்றி நாமும் இருக்கு என்று இல்லை என்று மறுக்க மாட்டோம். முடிச்சு, புரியுதா? யாரெல்லாம் குரானுக்கும் சுன்னாவுக்கும் முரண்பட்டு அல்லாஹை வர்ணிக்கிறார்களோ, அவர்களுடைய வர்ணிப்புகளிலிருந்து அல்லாஹ் பரிசுத்தமானவன், உயர்ந்தவன். இப்படியாக பொதுவான ஒரு வாக்கியத்தை நம்ம சொல்லிடுவோம். யாரெல்லாம் குரானுக்கும் சுன்னாவிற்கும் முரண்பட்டு அல்லாஹுவை வர்ணிக்கின்றார்களோ, அவர்களுடைய வர்ணிப்புகளிலிருந்து அல்லாஹ் பரிசுத்தமானவன், உயர்ந்தவன், மேலானவன். அதோட நம்ம முடிச்சிருவோம். சரிங்களா? இதுதான் நம்ம இந்த பாடத்தில் பல நேரங்களில் பல இடங்களில் நாம் படித்து வந்த அடிப்படையினுடைய சுருக்கம். சிலர் இரண்டு விதமாக வழிகட்டார்கள். எப்படி இரண்டு விதமாக வழிகட்டார்கள்? சரி, அதாவது சிலர் அல்லாஹுடைய சிஃபத்துகள் விஷயத்தில் வழிகட்டாங்க. எப்படி வழிகட்டாங்க? அல்லாஹு தஆலா தனக்கு எதை இருக்கு என்று சொன்னானோ, அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களோ, அதை அவர்கள் மறுத்தார்கள். அது வழிகேடு. புரியுதா? இரண்டாவது, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அல்லாஹுவிற்கு இருக்கு என்று சொன்னார்களோ, அதற்கு படைப்பினங்களுடைய தன்மைகளை உதாரணமாக கூறினார்கள். புரியுதுங்களா? இரண்டு விதமான வழிகேடு. ஒரு கூட்டம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுவிற்கு எதை இருக்கு என்று கூறினார்களோ, அதை அவர்கள் மறுத்தார்கள். சரியா? ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், நம்ம இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் உள்ளார போக வேண்டியிருக்குது. அல்லாஹு தஆலா தனக்கு இரு கரங்கள் இருப்பதாக கூறினார். அல்லாஹுவிற்கு இரு கரங்கள் இருப்பதாக கூறுகிறார் குர்ஆனில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் கூறுகிறார். இந்த இரு கரங்கள் என்று வந்திருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் கரங்கள் என்ற அந்த தன்மையை அல்லாஹுவிற்கு ஏற்றுக்கொள்ள மறுத்து, கரங்கள் என்று வந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் கரங்கள் என்று நாம் பொருள் கொள்ளக்கூடாது, கரங்கள் என்று பொருள் கொள்ளக்கூடாது, அப்படி பொருள் கொண்டால் அல்லாஹுவிற்கு மனிதனுக்கு இருப்பதை போன்ற உடல் உறுப்புகளை ஏற்படுத்தியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். கை, கால், கண், மூக்கு, காது, உடம்பு, இப்படியாக உடல் உறுப்புகளை நாம் ஏற்படுத்தியவர்களாக ஆகிவிடுவோம் என்று இவர்களாக ஒரு கற்பனை செய்து அல்லாஹுவை பரிசுத்தமாக்க வேண்டும், அப்ப மனிதனுக்கு அல்லாஹ் ஒப்பாகி விடுவான் என்பதாக இவர்கள் ஒரு நினைப்பை ஏற்படுத்திக் கொண்டு, ஆகவே அல்லாஹுடைய இரண்டு கரங்கள் என்று வந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல கரங்கள் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. எப்படி அர்த்தம் கொள்வது? என்னுடைய அருளால், என்னுடைய வல்லமையால், என்னுடைய ஆற்றலால் என்பதாக அர்த்தம் வச்சுப்போம். அப்பதான் அல்லாஹ்வை நம்ம பாதுகாக்க முடியும், மனிதர்கள் அல்லாஹுவை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்காமல் ஆக்க முடியும் என்பதாக இவர்களா ஒரு லாஜிக் தத்துவத்தை ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய இந்த சிஃபத்துகள் எல்லாம் மறுத்துட்டாங்க. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல இவர்கள் எப்படி வழிகெடுகிறார்கள், ஏன் இந்த வழிகேட்டுக்கு அவங்க காரணமாகிறாங்க, ஏன் இந்த வழிகேட்டுக்கு அவர்கள் காரணமாகிறாங்க. அப்ப ஒரு கூட்டம் வழிகெடுகிறார்கள், எப்படி வழிகெடுகிறார்கள், அல்லாஹுவை தாங்கள் பாதுகாக்க வேண்டும், இந்த தன்மைகளை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் குரான்ல உள்ள மாதிரியே ஹதீஸ்ல உள்ள மாதிரியே நாம் எடுத்து சொன்னா மக்கள் அல்லாஹுவை படைப்புகளுடைய தன்மைகளோடு ஒப்பிட்டு விளங்கி அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு படைப்புகளை உதாரணம் சொல்லிடுவாங்க, கையினா நம்ம கை மாதிரி என்பதாக கற்பனை செஞ்சிருவாங்க, அதனால அவங்க ஈமான் கெட்டு போயிடும். இப்படியாக ஒரு அவங்களா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அதிகப்படியா அதிகப்படியா சிந்திச்சு சிந்திச்சு அல்லாஹ்வை பாதுகாக்கிறோம், நாங்க ரொம்ப கரெக்டா இருக்கோம் தௌஹீதுல, அல்லாஹ்வை பாதுகாக்கிறதுல நாங்க ரொம்ப தூய்மையா இருப்போம், இப்படி எல்லாம் அவங்க நினைச்சுக்கிட்டு அப்ப என்ன செய்ய போறீங்க, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தத்தை மாத்திடுவோம். ஏன்னா அரபி மொழியில பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தம் இருந்தாலும் வேறு அந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் வேறு சில கருத்துகள்லையும் இந்த அர்த்தம் பயன்படுத்தப்படுது, புரியுதுங்களா என்பதாக சொல்லி கைங்கிற வார்த்தையை சொல்லி சில நேரங்களில் மனிதன் தன்னுடைய சக்தியை பார்க்கறது இல்லையா, ஒரு கை பார்த்துருவேங்கிறான், அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு சக்தி தானே அங்க நோக்கம். இந்த மாதிரியாக பல விளக்கங்களை சொல்லி சொல்லி அல்லாஹ்வுடைய தன்மைகளை எல்லாவற்றுக்குமே என்னென்ன உதாரணமா, கை என்று வந்திருக்கக்கூடிய இடம், கண் என்று வந்திருக்கக்கூடிய இடம், அல்லாஹுடைய பாதம் என்று வந்திருக்கக்கூடிய இடம், அல்லாஹுக்கு நஃப்சு என்ற வார்த்தை வந்திருக்கக்கூடிய இடம், இந்த எல்லா இடங்களிலுமே அவர்கள் அர்த்தங்களை மாற்றி வேற கருத்துக்களை சொல்லி அடுத்து என்ன செய்து விட்டார்கள், யாரு அல்லாஹுவிற்கு கை இருக்கிறது என்று சொன்னாரோ அவர் அல்லாஹுவிற்கு உடலை சொல்லிவிட்டார், அவர் படைப்புகளுக்கு அல்லாஹுவை உப்பாக்கிவிட்டார், குஃப்ரிலே சென்று விட்டார் என்று இவர்களை பார்த்து காஃபிர்கள் என்று சொன்னார்கள், குஃப்ர் செய்து விட்டார்கள் என்று. சரி, அப்ப உடனே ஒரு கேள்வி வந்துச்சு, யாருங்க பார்த்து சொல்றீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபுஉத் தாபிஈன்கள் இவங்களெல்லாம் இப்படித்தானங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களை நாங்க சொல்லல, ஏன்னா அவர்கள் கையி காலு கண்ணு நப்சு என்று சொன்னாலும் அவர்கள் ஒப்பாக்காம சொன்னாங்க. சரி, அவங்க சொன்ன மாதிரி தானே நாங்களும் சொல்றோம், இல்ல இல்ல நீங்க உங்க நீயத்து வேற, நீங்க அல்லாஹ்வுக்கு படைப்பினங்களை ஒப்பாக்க போறீங்க என்பதாக நம்ம நீயத்தை அவர்கள் அறிந்தது போன்று, நம்ம நீயத்தை அவர்கள் அறிந்தது போன்று நமக்கு அவர்கள் சொல்லக்கூடிய பேர் என்னன்னா, நம்ம அல்லாஹ்வுக்கு உடலை கற்பித்து விட்டோம், அல்லாவிற்கு உறுப்புகளை கற்பித்து விட்டோம், அல்லாவிற்கு உடலை கற்பித்து விட்டோம், உறுப்புகளை கற்பித்து விட்டோம், அல்லாவுக்கு நாம வந்து நம்முடைய கற்பனைகளின் அடிப்படையில அல்லாவுக்கு பலவிதமான மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரி அவயங்களை கற்பனை செஞ்சிட்டோம் என்று சொல்லி நம்மை முஜஸ்ஸிமாக்கள் என்று அல்லாவுக்கு ஜிசும் உடலை கற்பித்தவர்கள், அல்லாஹுவிற்கு பிரேதத்தை உண்டாக்கியவர்கள், இப்படியாக நம்ம மேல பழிய போடுறாங்க, புரியுதா, அல்லாஹ் பாதுகாக்கும். இப்ப பாருங்க, இது ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் என்ன செய்தார்கள், இந்த சிஃபத்துகளை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற பெயர்ல, எந்த சிஃபத்துகளை, அல்லாஹுக்கு உள்ள இந்த சிஃபத்துகள் எதுன், அது போன்று ரிஜிலுன், அது போன்று சமுன் பசாருன் நப்சுன் என்று அல்லாஹ் தன்னோடு சேர்த்து இருக்கக்கூடிய இந்த சிஃபத்துகளை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதில் அளவு கடந்து போனாங்க. ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், பாதுகாப்பான பாதை எது, எதை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சஹாபாக்களும் போனாங்களோ அதுதான் பாதுகாப்பான பாதை. இந்த மக்கள் என்ன செய்தார்கள், நாங்களும் எதுன் என்பதை ஏற்றுக்கிறோம், சமுன் என்பதை ஏற்றுக்கிறோம், ரிஜுலுன் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம், ஐனுன் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு இதுல அளவு கடந்து எப்படி போக ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த தன்மைகளை விவரிக்க ஆரம்பித்து படைப்பினங்களுக்கு ஒப்பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் எப்படின்னா, நமக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு உருவம் இருக்கு, நமக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு உடல் இருக்கு, நமக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு உறுப்பு இருக்கு, அல்லாஹ்வுடைய கை இப்படி இருக்கும், என்பதாக படைப்புகளுடைய தன்மைகளோடு அல்லாஹுடைய தன்மைகளை ஒப்பாக்க ஆரம்பிச்சார். இப்படி இரண்டு விதமான பெரிய வழிகேடுகள் இந்த உம்மத்தில் ஆரம்ப காலத்தில் உருவாகின. அந்த வழிகேடுகள் கொஞ்சம் கொஞ்சம் இன்றும் உம்மத்தில் அப்படியே தொத்தி கொண்டு வருது. அதுல இப்ப மீதம் இருக்கக்கூடிய வழிகேடு இன்றைக்கு வரைக்கும் பெரும்பாலான முஸ்லிம்களிடத்தில், அரபு நாடுகளில், மதரசாக்கள்ல, பெரிய பெரிய கல்வி படித்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வழிகேடு என்னன்னு சொன்னா, அல்லாஹுடைய சிஃபத்துகளுக்கு அதனுடைய நேரடி அர்த்தங்களை கொடுத்தால் படைப்புகளோடு ஒப்பாக்கியதாக ஆயிடும். ஆகவே அந்த அர்த்தங்களை மறுத்துவிட்டு, அந்த அர்த்தங்களை மறுத்துவிட்டு அந்த சிஃபத்துகள் அல்லாஹுவிற்கு இல்லை, மாறாக அந்த இடத்துல வேற ஒரு கருத்து தான். இப்ப முன்னாடி சொன்ன கூட்டம் எதுன் என்பதற்கு சக்தி என்று கருத்து, ஐனுன் கண் என்று சொன்னா பார்வை என்றுதான் அர்த்தம். இப்படியாக அவர்கள் அல்லாஹுடைய சிபத்துகளை மறுத்தவர்கள் இவங்க தான் இன்றைக்கு பெரும்பாலும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள். இப்ப பெரும்பாலும் இன்னைக்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் சொல்லிக்கிறாங்களே, மஸ்ஜிதுகள்ல மதரசாக்கெல்லாம் வச்சு நடத்துறாங்களே, அவங்க யார் இவங்க? அல்லாஹுடைய சிபத்துகளை மறுக்கக்கூடியவர்கள். எந்த சிபத்துகளை? இந்த மாதிரி வரக்கூடிய அல்லாஹுடைய தாத்துடைய சிபத்துகளையும் அல்லாஹுடைய பண்புடைய சிபத்துகளையும் மறுத்துட்டு அதுக்கு மாற்று அர்த்தங்களை சொல்லக்கூடியவர்கள். புரியுதா? அப்ப இந்த ரெண்டு கூட்டத்தாருடைய வழிகேட்டை நீங்க பார்த்தீங்க, இப்ப ஓரளவுக்கு புரிஞ்சுச்சா? வழிகேட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன் அந்த வழிகேட்டில் விழாமல் இருப்பதற்காக வேண்டி, சரியா? ஆனா அது உங்களுக்கு நான் ரொம்ப டீப்பா இப்ப ஆரம்பமா கொள்கையை படிக்கக்கூடியவங்களுக்கு நான் ரொம்ப துருவி துருவி உள்ளார போய் அவங்களுடைய தத்துவங்களை விளக்கல. மொத்தமா எப்படி அவங்க தப்பு பண்றாங்க, எதனால அது தப்புங்கிறத மட்டும் உங்களுக்கு சொன்னோம். சரி, எப்படி நம்ம நம்பணும், எப்படி நம்ம நம்பிக்கை கொள்ளணும், நம்முடைய அக்கீதா எப்படி இருக்கணும், அதுதான் ஏற்கனவே உங்களுக்கு நம்ம இதுவரைக்கும் நம்ம படித்த பாடங்களிலிருந்து நம்ம புரிந்து கொண்ட அடிப்படைகள்னு சொல்லிட்டு ஒரு நாலு அடிப்படைகளை உங்களுக்கு சொன்னோம். புரியுதா? அந்த அடிப்படையின் வெளிச்சத்துல அல்லாஹுடைய சிஃபத்துகளை நம்ம எப்படி நம்பணும் அப்படிங்கறத இப்ப திரும்ப ஒரு தடவை கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். நம்முடைய முன்னோர்கள்ல, அதாவது சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள் இவர்கள், அதாவது குறிப்பா ஹதீஸ்களை அறிஞர்கள், ஹதீஸ்களை அறிஞர்கள், புகாரி, முஸ்லிம், திருமதி, அபுதாவது, யாரெல்லாம் ஹதீஸுகளை நமக்கு தொகுத்தார்களோ அவர்கள்தான் நம்முடைய உண்மையான வழிகாட்டிகள். புரியுதுங்களா இல்லையம்மா? விளங்குச்சா இல்லையா? ஏன் அவர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஷரியத்தை பாதுகாத்து நபி எடுத்து வைத்த மார்க்கத்தை அமானிதமாக நமக்கு எடுத்து வைத்து விட்டு அதில் மக்கள் ஏற்படுத்திய குழப்பங்களையெல்லாம் தெளிவுபடுத்திவிட்டு எது சரியான நபிமொழி எது தவறான நபிமொழி என்பதையெல்லாம் நமக்கு பிரித்து காட்டிட்டு போனாங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்களுக்கு பிறகு நாம் பின்பற்ற தகுதியானவர்கள் யாரு? ஹதீஸ்களை அறிஞர்கள். ஹதீஸ்களை நமக்கு தொகுத்து கொடுத்த அந்த நன்மக்கள் தான் நாம் பின்பற்ற தகுதியானவர்கள். அவர்களுடைய கருத்துகள் தான் மக்களுடைய கருத்துகளை விட முற்படுத்துவதற்கும் முன்னிலைப்படுத்துவதற்கும் போற்றுவதற்கும் தகுதியான கருத்துகள். கவனிங்க, இமாம் சுஃபியானு சௌரி, இமாம் ஷுஅபா, இமாம் ஹம்மாது பின் ஸைது, ஹம்மாது பின் சலமா, இமாம் ஷரீக், அபு அவானா, இவங்கெல்லாம் ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய அறிஞர்கள். இப்ப நீங்க புகாரி, திருமதி, அபுதாவுதெல்லாம் கேள்விப்படுறீங்கல்ல, இவர்களுக்கு மேல தரங்கள் இருக்கு. யாருக்கு மேல? இமாம் புகாரிக்கு மேல தரங்கள் இருக்கு. புரியுதா? அந்த தரத்தில் உள்ள அறிஞர்களுடைய பெயர்களை தான் இப்ப உங்களுக்கு சொன்னோம். புரியுதா? இப்ப நம்ம பெரும்பாலும் ஹதீஸ்களை அறிஞர்கள் நமக்கு யார் யார் தெரியும், இமாம் புகாரி, திருமதி, முஸ்லீம்னு பேர் சொல்லுமா இல்லையா? இவர்களையெல்லாம் உருவாக்கிய ஆசிரியர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களுடைய பெயர்களை தான் இப்ப நம்ம சொல்றோம். புரியுதா? இந்த அறிஞர்களிடத்துல அல்லாஹுவை பற்றி, புரியுதா, எப்படி நம்ம அல்லாஹுவை விளங்கிக் கொள்றது என்று கேட்கப்பட்டது. அவங்க என்ன சொன்னாங்க என்பத இமாம் அபுதாவுத், ஹதீஸ்களை அறிஞர்கள் ஒருத்தங்க யாரு? இமாம் அபுதாவுத், சுனன் அபுதாவுத்னு பாக்குறோமா இல்லையா? அந்த அறிஞர் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு முன்பு சென்ற ஹதீஸ்களையினுடைய அறிஞர்கள் அவர்கள் அல்லாஹுவை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, நாம் அல்லாஹுவிற்கு விளக்கம் சொல்ல முடியாது, நாம் அல்லாஹுவிற்கு விளக்கம் சொல்ல முடியாது. சரியா? இப்ப ஏற்கனவே உங்களுக்கு இதுக்கு புரிய வச்சிருக்கிறேன். இப்ப இந்த மைக்குக்கு நம்ம விளக்கம் சொல்றோம், ஏன்னா இதை நம்ம பார்க்கிறோம், கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, புரியுதா? இந்த போனுக்கு சொல்றோம், டேபிளுக்கு சொல்றோம். நாம் கண்ணால் பார்க்கிறது அல்லாஹ்விற்கு நாம் எப்படி வரையறையை கொடுக்க முடியும், விளக்கத்தை கொடுக்க முடியும், புரியுதா? அப்ப நம்முடைய சலப்புகள் அல்லாஹ்விற்கு அவர்கள் விளக்கம் கொடுக்க மாட்டார்கள். சரியா? இரண்டாவது, அல்லாஹுவை படைப்புகளுக்கு ஒப்பாக்க மாட்டார்கள். அல்லாஹுவை படைப்புகளுக்கு ஒப்பாக்க மாட்டார்கள். அல்லாஹுடைய உள்ளமையையும் ஒப்பாக்க மாட்டார்கள். அல்லாஹுடைய சிஃபத்துகளையும் ஒப்பாக்க மாட்டார்கள். அல்லாஹுவிற்கு கை என்று சொன்னால் அந்த கையை படைப்புகளுடைய கையோடு ஒப்பிட மாட்டார்கள். நாமும் அதே போலதான், அல்லாஹ் கை இருக்குன்னு சொன்னதுனால நம்ம கை இருக்குங்கிறோம். நமக்கு ஆசை சொல்லுங்க, எந்த ஒன்றை சொல்வதிலும் மறுப்பதிலும் நம்முடைய ஆசையின்படியா நம்ம செயல்பட முடியும், முடியாது, புரியுதா? ஆகவே அல்லாஹுடைய சிஃபத்துகளில் எதையும் படைப்புகளுடைய சிஃபத்துக்கு ஒப்பிட மாட்டார்கள். அடுத்து மூன்றாவதாக, அல்லாஹுவிற்கு படைப்புகளை உதாரணமாக கூறவும் மாட்டார்கள். அல்லாஹுவிற்கு படைப்புகளை உதாரணமாக கூற மாட்டார்கள். ஹதீஸ் எப்படி வந்திருக்கிறதோ அந்த ஹதீஸுகளை அப்படியே எடுத்துச் சொல்வார்கள். அதாவது அல்லாஹுவை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விளக்கியிருக்கிறார்களோ அப்படியே ஹதீஸுகளை சொல்லிடுவாங்க. அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்குறானா இறங்குறான்னு சொல்லுவாங்க, புரியுதா? அல்லாஹு தாலா நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தை தனது வலதுகையால் அங்கீகரித்துக் கொள்கிறான்னு ஹதீஸில் இருக்குது, அதை அப்படியே சொல்லுவாங்க, புரியுதா? இப்படி அல்லாஹுவை பற்றி என்னென்ன ஹதீசுகள் வந்திருக்கின்றனவோ அந்த ஹதீசுகளை அப்படியே சொல்லுவாங்க மக்களுக்கு. வலா யகூலுன கைஃப, அப்படி ஹதீசுகளை சொல்லும் பொழுது அது எப்படி என்றால் என்று அவங்க விளக்கமும் சொல்ல மாட்டாங்க, ஆட்சேபனைகளையும் அவங்க கேட்க செய்ய மாட்டாங்க. இப்ப அல்லாஹு தஆலா நீங்கள் தர்மம் செய்யும் போது அந்த தர்மத்தை வலது கையால் ஏற்றுக்கொள்கிறான்னு ஹதீஸ்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு, சொல்றோம், அவ்வளவுதான். அது எப்படி, அந்த பேச்சுக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம். அந்த பேச்சுக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் நரகத்தின் மீது தனது பாதத்தை வைப்பான், அவ்வளவுதான் முடிஞ்சு. அது எப்படி வைப்பான், பாதம் எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், பேச மாட்டோம், நினைச்சு பார்க்க மாட்டோம், புரியுதா? கற்பனைக்கே போக மாட்டோம், அதுல சிந்தனையை ஓட்டவே மாட்டோம். அப்ப ஹதீசுகளை சொல்வார்கள், அந்த ஹதீசுகளை சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் என்று விளக்கம்லாம் சொல்ல மாட்டாங்க, புரியுதா? வஇதா சுஇலு காலு பிலாஸ, அவர்களிடத்தில் ஏதாவது கேள்வி கேட்கப்பட்டால் ஹதீஸ்ல என்ன வந்திருக்கோ அதை தான் சொல்வாங்க, அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மருத்துவ விளக்கங்கிற அடிப்படையிலேயே பேச மாட்டாங்க, முடிச்சு. இதுதான் யாருடைய கருத்து, அபூதாவூத் ரஹிமஹுல்லா தங்களுடைய ஆசிரியர்கள் ஹதீஸ்களை அறிஞர்கள் எப்படி அல்லாஹுவை நம்பியிருந்தார்கள் என்ற விஷயத்துக்குண்டான விளக்கங்களை அவங்களுடைய வாசகத்திலிருந்து சொல்றாங்க. லா யுஹிதூன், அல்லாஹுவிற்கு அவர்கள் வரையறையை சொல்ல மாட்டார்கள். வலா யுஷபிஹூன், அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு படைப்பினங்களை உதாரணமாக சொல்ல மாட்டார்கள். வலா யுமசில், படைப்பினங்களுக்கு ஒப்பாக்க மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய தன்மைகளை. வலா யுமசிலூன், படைப்பினங்களை உதாரணமாக சொல்ல மாட்டார்கள், புரியுதா? எர்வூனல் ஹதீஸ், ஹதீஸுகளை அறிவிப்பார்கள். வலா யகூலூன கைஃப, அந்த ஹதீஸுகளை சொல்லும்போது அது எப்படி, இது எப்படி என்று விளக்கமும் சொல்ல மாட்டாங்க, குதர்க்கமும் பண்ண மாட்டாங்க. வைதா சுஇலு காலு பில் அஸர், அவர்களிடத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டால் ஹதீஸ்ல வந்ததை மட்டும் சொல்லிட்டு நிறுத்திப்பாங்க, அதுக்கு மேல அவர்கள் பேச மாட்டார்கள், புரியுதுங்களா? இது போன்று இன்னொரு ஒரு இமாம் அப்துல்லாஹ் இப்னு அல் முபாரக் ரஹிமஹுல்லா, இந்த இமாம்களுடைய பேரெல்லாம் குறிச்சுக்கங்க, அவங்கள பற்றியெல்லாம் நீங்க எழுதிட்டு வரணும். அப்துல்லாஹ் இப்னு அல் முபாரக், இந்த அறிஞரிடத்தில் கேட்கப்படுது, இவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, பின்னாடி சொல்லுவோம், நீங்களும் தேடுங்க. எப்படி கேட்கப்பட்டது, பிம நஅரிஃபு ரப்பனா, நமது ரப்பை நாம் எப்படி அறிவது, பிம நஅரிஃபு ரப்பனா, நம்முடைய ரப்பை நாம் எதை கொண்டு அறிந்து கொள்வது
எப்படி அவனை நாம் புரிந்து கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி. இமாம் அப்துல்லா இப்னு அல் முபாரக் ரஹிமஹுல்லா அவங்களிடத்தில் பாருங்க, ஒரே கேள்வி பல அறிஞர்களிடத்தில் கேட்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு அறிஞரும் ஒரு விதமான விளக்கம் சொல்லியிருப்பாங்க. என்ன அதுக்கு விளக்கம்? கேட்ட மனிதர், கேட்ட சூழ்நிலை, அதற்கு ஏற்ப பதில் சொல்லுவாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அமல்களில் சிறந்தது என்று ஒரு கேள்வி கேட்கப்படுது. கேள்வி ஒன்று, ஆனா பதில் பல விதமா வந்திருக்குது. ஏன்? கேட்டவர் வேற வேற ஆளு, கேட்கப்பட்ட சூழ்நிலை வேற வேற சூழ்நிலை. அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எது சிறந்த அமலோ, எது பொருத்தமானதோ, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல பதிலாக சொல்லுவாங்க. புரியுதா? ஒருத்தர் வந்து கேட்டப்ப தொழுகதான்னாங்க, ஒருத்தர் வந்து கேட்டப்ப ஜிஹாதுன்னாங்க, ஒருத்தர் வந்து கேட்டப்ப பசித்தவர்களுக்கு உணவளிப்பதுன்னாங்க, ஒருத்தர் வந்து கேட்டப்ப தாய் சிதையருக்கு உதவி செய்யறதுன்னு சொன்னாங்க. அப்ப அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நன்மைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்ப இதே போலதான் அறிஞர்களிடத்திலையும். அப்ப இந்த அறிஞரிடத்தில் கேட்கப்படுகிறது, பிம நஅரிஃபு ரப்பனா, நம்முடைய ரப்பை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்று. இமாம் அவங்க பதில் சொல்றாங்க. அப்படியா? இவங்க எந்த பின்னணியிலிருந்து வந்து கேட்கிறாங்க? இவர் குழம்பி போய் வந்து கேட்கிறார், அல்லது குழப்பத்திலிருந்து தெளிவு பெறுவதற்கு கேட்கிறாரு. சில பேர் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை மறுக்கிறாங்களே, சில பேர் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கி சொல்றாங்களே, அல்லாஹ் அரசியல் இருக்கான்னு வந்திருக்குது ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே, இங்கேயும் இருப்பான் அங்கேயும் இருப்பான் இப்படிலாம் பேசுறாங்களே, அப்படிங்கிற மாதிரியான பின்னணியிலிருந்து கேள்வி கேட்கப்படுது. சொல்றாங்க, பி அன்னஹு அலல் அர்ஷ், முதல் பதிலே அல்லாஹுவை நீ அறிவதா, அவன் அர்ஷின் மீது இருக்கிறான் என்று நம்பும். முதல்ல அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றால், எங்க இருக்கான்? அர்ஷின் மீது இருக்கிறான் என்று நீ நம்பிக்கை கொள். அர்ஷின் மீது இருக்கிறான், பாயினும் மின் ஹல்கிஹி, அவனுடைய படைப்பினங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான், படைப்பினங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். படைப்புகளுக்கு ஒப்பானவனும் அல்ல, படைப்பினங்களுக்குள் சேர்ந்தவனும் அல்ல. படைப்பினங்களுக்கு ஒப்பானவனும் அல்ல, படைப்பினங்களுக்குள் சேர்ந்தவனும் அல்ல. பா இனும் மின் ஹல்கிஹி, படைப்பினங்களை விட்டு வெளியானவன், படைப்பினங்களுக்கு அப்பாற்பட்டவன். அப்ப அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, கீழ பிஹத்தி, அப்ப ஒரு எல்லை இருக்கிறதா படைப்பினங்களுக்கும் அவனுக்கும் இடையில? சொன்னாங்க கால பிஹத்தி, ஆமா கண்டிப்பா படைப்பினங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, அதற்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் இருக்கிறான். படைப்பினங்களுக்கு ஒரு எல்லை, ஒரு வரையறை இருக்கிறது, அதான் அரசு, அதோடு முடிச்சு. அதுக்கு மேல அல்லாஹ் இருக்கிறான், அதற்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான், படைப்பினங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறான். முடிச்சுட்டான். அது போன்று இமாம் சஹல் இப்னு அப்துல்லா, சஹல் இப்னு அப்துல்லா அத்துஸ்தரி ரஹிமஹுல்லா, இவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. அல்லாஹுடைய தாத்தை பற்றி, அல்லாஹுடைய உள்ளமையை பற்றி, அல்லாஹுடைய உள்ளமையை பற்றி இவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. அல்லாஹுடைய உள்ளமை என்னன்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்றதை பாருங்க. தாத்துல்லாஹ் மௌசூஃபத்தும் பில் இல், அல்லாஹுடைய உள்ளமை, அல்லாஹுடைய உள்ளமை, இந்த உள்ளமையை நம்முடைய இல்மால், தாத்துல்லாஹி மௌசூஃபத்துன் பில் இல், இதுக்கு ரெண்டு மாதிரி விளக்க சொல்லலாம். ஒன்று என்ன, அல்லாஹ் என்ற அந்த உள்ளமையை நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் என்ற அந்த உள்ளமையை அறிஞ்சதுனால தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அறிந்ததினால் தான் நாம் அவனை ஈமான் கொண்டிருக்கிறோம், அவனை நாம் வணங்குகிறோம். அல்லாஹுவை அறியவே இல்லை என்றால் நாம் எப்படி அவனை ஏற்றுக்கொள்வது? ஒரு பொருளை பற்றி நமக்கு தெரியவே இல்லை என்றால் அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? புரியுதா? அப்ப அல்லாஹுவை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் என்றால் யார் என்று அறிந்திருக்கிறோம். எப்படி அறிஞ்சோம்? அவன் தான் வானங்களை பூமிகளை படைத்தான் என்று அறிஞ்சிருக்கிறோம். அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவன் தான் நமக்கு உணவளிக்கிறான். இப்படியாக அல்லாஹுவை அவனுடைய தன்மைகளோடு அறிந்திருக்கிறோம். புரியுதுங்களா? தாத்துல்லாஹி மௌசூஃபத்தும் பில்லி, அல்லாஹ் என்பவன் இல்மை கொண்டு வர்ணிக்கப்பட்டவன். இதுக்கு நேரடி அர்த்தம், அல்லாஹ் என்பவன் இல்மை கொண்டு வர்ணிக்கப்பட்டவன். சரியா? இரண்டாவது விளக்கம் என்ன, அல்லாஹ் என்பவன் அனைத்தையும் அறிந்தவன், அல்லாஹ் என்பவன் அனைத்தையும் அறிந்தவன், சரிங்களா. அவன் அறிந்தவனாக இருப்பதோடு அறியப்படுபவனாகவும் இருக்கின்றான், அறியப்படுபவனாகவும் இருக்கின்றான். ஏ படைப்புகள் அவனை அறியவே இல்லை என்றால் அவனை எப்படி நம்ப முடியும், அவனை மறுக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி அல்லாஹுவை அறிமுகப்படுத்தி அழைக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம், விளங்குதா இல்லையா. இப்ப ஒரு மனிதர் வாட்சிங்கிற இந்த ஒரு பொருளை அவர் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு, அவருக்கு நீங்க என்ன செய்வீங்க, வாட்ச் கையில் இருந்தா காட்டிடுவீங்க, அப்படி இல்லைன்னா அந்த வாட்ச் பற்றி உண்டான விளக்கங்களை சொல்லுவீங்க, புரியுதா. ஏதாச்சும் ஒரு பொருளை பத்தி சொல்லதா இருந்தா அப்ப எல்லா பொருள்களையுமே பார்த்து தான் இருந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. இப்ப எத்தனையோ நாடுகளை பற்றி மக்களுக்கு செய்தி சொல்லப்படுது, பார்க்கவே இல்லை, அந்த செய்திகளை நம்புறாங்களா இல்லையா. அங்க என்ன அடிப்படை, நாலேஜ், இல்ம். என்ன அடிப்படை, இல்ம். ஒரு விஷயத்தை மனிதனுடைய அறிவு தெரிந்து கொள்ளும் போது, அதை மனிதனுடைய அறிவு உள்வாங்கும் பொழுது அவனுடைய கல்வி அதை ஏற்றுக்கொள்கிறது, ஈமான் கொள்கிறது, நம்பிக்கை கொள்கிறது, சரியா. அல்லாஹுவை நாம் பார்க்கவில்லை என்றாலும் அந்த தெளிவோட அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய வசனங்கள், அதே போல அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர்களுக்கு தரக்கூடிய அந்த முஜிஸா அற்புதங்கள், புரியுதா. அந்த அற்புதங்களை வைத்து நாம் அல்லாஹுவை அறிந்து கொள்கிறோம். ஏற்கனவே மூன்று அடிப்படைகளுடைய பாடத்தில் உங்களுக்கு இதுக்குண்டான விளக்கம் ஓரளவுக்கு விரிவாக சொல்லப்பட்டிருக்கும். பிம அரஃப்த ரப்பக், உன்னிடத்திலே நீ உனது ரப்பை எப்படி அறிந்தாய் என்று கேட்கப்பட்டால், குல் பி ஆயாத்திஹி வ மஹ்லூகாத்திஹி, அல்லாஹுடைய வசனங்களை கொண்டும் அல்லாஹ் படைத்த படைப்புகளை கொண்டும் அல்லாஹுவை நான் அறிந்து கொண்டேன். அல்லாஹ் கேக்குறான், சூரியனை பார்க்கவில்லையா, சந்திரனை பார்க்கவில்லையா, வானத்தை பார்க்கவில்லையா, மலைகளை பார்க்கவில்லையா, இறங்கக்கூடிய மழையை பார்க்கவில்லையா, வீசக்கூடிய காற்றை பார்க்கவில்லையா, மிதக்கக்கூடிய கப்பலை பார்க்கவில்லையா, நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகளை பார்க்கவில்லையா, ஏன் நீங்கள் உங்களையே சிந்தித்து பார்க்கவில்லையா. அப்ப இப்படி அல்லாஹுடைய இந்த அத்தாட்சிகளை வைத்து நம்ம அல்லாஹ்வை தெரிந்து கொள்கிறோம். ஒரு தரையிலே நாம் நடந்து செல்லும் பொழுது அங்கே காலடி இருந்தால் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம், ஒருத்தர் நடந்து போயிருக்கிறாரு, சரியா. ஒரு வயல்வெளியில போறோம், ஆடு மாட்டுடைய சாணி இருக்குது, அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த வழியில ஆடு மாடு போயிருக்குது என்பதாக தெரிஞ்சுக்கிறோம், புரியுதா. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்புகள், வானம், பூமி, சூரியன், இந்த பிரம்மாண்டமான படைப்புகள், இதை உருவாக்கிய ஒருவன் இருக்கிறான் என்பதை எப்படி அறிவிக்காமல் போக முடியும். ஒரு சாதாரண கிராமத்து மனிதர், ஒரு அரபு மனிதருடைய, கிராமத்து மனிதருடைய கேள்வி இது. அவர்கிட்ட அல்லாஹுவை மறுக்கக்கூடிய ஒரு மனிதர், நீ என்ன அல்லாஹ்னு வணங்குறிய, கடவுள்னு ரப்புன்னு வணங்குறியே, எப்படி உன்னால கடவுள் இருக்காருன்னு சொல்ல முடியும்னு சொல்லி அந்த கடவுளை இறைவனை மறுக்கக்கூடிய நாத்திக கொள்கையுடையவன் கேட்கும்போது, அப்ப அவர் கேட்கிறார், ஒரு பாலைவனத்தில் நடந்து போன காலடிகளை பார்க்கும்பொழுது நீ என்ன புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்ப ஏதோ சில பேர் நடந்து போயிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேங்கிற, அப்ப சில விட்டைகளை நீ பார்க்கும்போது என்ன நீ புரிகிறாய் என்று கேட்கிறாங்க. ஏதோ மிருகங்கள் அந்த வழியா போயிருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு, அப்ப அவர் கேட்கிறாரு, காலடிகள் மனிதனை அறிவிக்கின்றன, விட்டைகள் மிருகங்களை அறிவிக்கின்றன, இவ்வளவு பெரிய வானமும் பூமியும், பூமியும் சூரியனும் சந்திரனும், இதில் உள்ள கோடான கோடி படைப்பினர்களும், இதை படைத்த பரிசுத்தமான ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை உனக்கு அறிவிக்கவில்லையான்னு கேட்கிறார். இவர் யாரு, பெரிய படிச்ச அறிஞர்லாம் இல்ல, சாதாரண கிராமத்தில் உள்ள ஒரு முஸ்லீம், ஒரு மனிதர். அவர்கிட்ட அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப அல்லாஹுவை நாம் அறிந்து கொண்டோம் எப்படி, அவனுடைய படைப்புகளை வைத்து. இதுல ஏதாவது நமக்கு சந்தேகம் இருக்கா, அல்லாஹ் பாதுகாக்கணும். சந்தேகம் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் என்பவன் இருக்கிறான் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். அடுத்ததாக, சரி அல்லாஹ்வை அறிஞ்சிட்டோமே, சூழ்ந்து அறிஞ்சிட முடியுமா, முடியாது. கைரு முத்ரகத்தின் பில் யஹாபதி, அல்லாஹுவை அறிய முடியும், ஆனா சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியுமா, நான் அல்லாஹுவை முற்றிலுமாக பூரணமாக அறிந்து கொண்டேன் முடியுமா என்றால் முடியாது. வலா மர்இயத்துன் பில் அப்சாரி ஃபி தாரி துன்யா, அல்லாஹுவை துன்யால பார்க்க முடியாது, அல்லாஹுவை துன்யால பார்க்க முடியாது. வஹிய மௌஜூதத்துன் பி ஹகாயிக்கில் ஈமான், ஆனா நம்ம பார்க்காததுனால அல்லாஹ் என்று ஒருவன் இல்லை என்று சொல்ல முடியுமா? கண்டிப்பா அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கின்றான். ஈமானுடைய நூற்றுக்கணக்கான யதார்த்த உண்மை அத்தாட்சிகள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சிகளாக ஆதாரங்களாக இருக்கின்றன. சரி, அல்லாஹ் இருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது ஒரு அளவு நீங்க போட முடியுமா? மின் கைரி ஹத்தின், அவனுக்கு நீங்க வரையறை சொல்லாதீங்க. வலா இஹாதத்தின், அவனை சூழ்ந்து அறிய முயற்சிக்காதீங்க, முடியாது. வலா ஹுலூலின், அந்த அல்லாஹ் படைப்பினங்களுக்குள் இறங்கிவிட மாட்டான். அல்லாஹ்வுக்கு ஒரு ஹத்தை நீங்க போட முடியாது, நீங்க ஒரு வரையறையை கொண்டு வர முடியாது. வலா இஹாதத்தின், நீங்கள் அல்லாஹுவை சூழ்ந்து அறிந்துவிட முடியாது. வலா ஹுலூலின், படைப்புகளுக்குள் அல்லாஹ் வந்துவிட மாட்டான். கண்டிப்பா அல்லாஹுவை மறுமையிலே கண்கள் பார்க்கும், அல்லாஹுவை மறுமையில் கண்கள் பார்க்கும். லாஹிரன் ஃபி முல்கிஹி வ குத்ரத்திஹி, அல்லாஹ்வுடைய ஆட்சியாகிய சொர்க்கத்தில் அல்லாஹுடைய வல்லமையில் அவர்கள் கண்டிப்பாக அல்லாஹுவை மறுமையிலே பார்ப்பார்கள். வகத ஹஜபல் ஹல்க அன் மஅரிஃபத்தி குன்ஹி தாதிஹி, அல்லாஹ்வுடைய தாத்தின் அந்த உண்மை தத்துவத்தை, உண்மை அடிப்படையை மக்கள் புரிந்து கொள்வதிலிருந்து அல்லாஹ் மக்களை தடுத்து விட்டான். அல்லாஹ்வுடைய அந்த தாத்துடைய உள்ளமையின் ரகசியம் இருக்கா? அந்த ரகசியத்தை யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. வதல்லஹும் அலைஹி பிஆயாதிஹி, தன்னை எப்படி அறிய வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய வசனங்கள் மூலமாக, அத்தாட்சிகள் மூலமாக அவன் வழிகாட்டி இருக்கிறான். ஃபல்குலூபு தாரிஃபுஹு, உள்ளங்கள் அவனை அறிகின்றன. வல் உயூனு லா தத்ரிக்குஹு, கண்கள் அவனை பார்க்காது. எந்துரு இலைஹில் முஃமினு பில் அப்சார், மறுமையிலே மூமின்கள் தங்களது கண்களால், புற கண்களால் அவர்களை பார்ப்ப, அல்லாஹுவை பார்ப்பார்கள். மின் கைதி இஹாதத்தின், அல்லாஹுவை பார்க்க முடியும், அவன் காட்டக்கூடிய அளவுதான் பார்க்க முடியும். சுற்றி வளைத்து முழுமையாக பார்த்து விட முடியுமா? முடியாது. வலா இதுராக்கி நிஹாயத்தின், அல்லாஹ்வுடைய எல்லையை நம்ம அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய அத்தனை இடங்களிலும் இப்படித்தான் அல்லாஹுவை வர்ணித்திருக்கிறார்கள். இவர்கள் வர்ணித்தது இந்த அடிப்படையில தான் சஹாபாக்கள் நம்பியிருந்தாங்க. சஹாபாக்களுடைய நம்பிக்கை என்பது யாரிடமிருந்து வந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து, குர்ஆனிலிருந்து வந்தது. ஆகவே சஹாபாக்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் புரிந்து கொண்டதைத்தான் நம்பினார்கள். சஹாபாக்கள் புரிந்ததைத்தான் தாபிஈன்கள் விளக்கினார்கள். தாபிஈன்கள் புரிந்ததைத்தான் அடுத்து வந்த ஹதீஸ் கலையினுடைய, அதாவது ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்கள் நமக்கு கொள்கையாக எடுத்து பாடமாக விளக்கி சொன்னார்கள். புரியுதுங்களா? அப்ப ஆகவே நாமும் எப்படித்தான் நம்பிக்கை கொள்வோம்? இந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் அல்லாஹுவை எப்படி வர்ணித்தார்களோ, விளக்கினார்களோ, அப்படித்தான் நம்பிக்கை கொள்வோம். ஏன் இந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் எப்படி விவரித்தார்கள்? தாபியன்கள் கூறியது போன்று. தாபியன்கள் யார் கூறியது போன்று சொன்னார்கள்? சஹாபாக்கள். சஹாபாக்கள் யார் கூறியது போன்று சொன்னார்கள்? குர்ஆனும் ரசூலுல்லாஹும் சொல்லியது போன்று முடிஞ்சு. அப்ப யாராவது நம் மீது ஒரு ஆட்சேபனை செய்தால், அந்த ஆட்சேபனை யார் மீது வைக்கக்கூடிய ஆட்சேபனை? தாபிஈன்கள், சஹாபாக்கள், கடைசியா ரசூலுல்லாஹ் மீது வைக்கக்கூடிய ஆட்சேபனை. அல்லாஹ் பாதுகாக்கும். எங்களுடைய உள்ளத்தில் உள்ள எண்ணத்தை துருவுவதற்கோ, எங்கள் மீது பழி சுமத்துவதற்கோ எந்த அதிகாரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கல. நாங்க என்ன சொல்றோம்? அல்லாஹுவிற்கு கரம் இருக்கிறது. எந்த கரத்தை அல்லாஹ் சொன்னானோ அந்த கரம் இருக்கிறது, அவ்வளவுதான். ஏன் கை மாதிரி அல்லாஹ்க்கு கை இருக்கு நான் சொல்றேன், அல்லது இன்னொரு படைப்பை சுட்டிக்காட்டி அந்த படைப்புடைய கை மாதிரி அல்லாஹ்க்கு கை இருக்கு நான் சொல்றேன்? இல்லையே. அல்லாஹ் கை இருக்கிறது என்று சொல்கிறான், நானும் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நானும் சொல்கிறேன். சஹாபாக்கள் சொன்னார்கள், நானும் சொல்கிறேன். அப்ப எங்கள் மீது மட்டும் நீங்க பழியை கொண்டு வந்து போடுறதுக்கு எந்த ஆதாரத்தில் போடுறீங்க? யாரு அல்லாஹுடைய சிபத்தை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்குறாங்களோ அவங்க மேல ஆட்சேபனை பண்ணுங்க. அப்படி அவங்க மேல ஆட்சேபனை பண்ணும்போது கூட ஒப்பாக்கூடிய அந்த செயலைத்தான் நீங்க மறுக்கணுமே தவிர, சொல்லுங்க, அந்த செயலைத்தான் நீங்க மறுக்கணுமே தவிர, குர்ஆன்ல கையின்னு இருக்க போய்த்தான அவன் நம்புறான், அதனால கையுடைய அர்த்தத்தையே தூக்கிட்டு அவனுக்கு அந்த பிரச்சனை வராதுல அப்படின்னு சொல்லி குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அல்லாவை பாதுகாக்கிறோங்கிற பேர்ல அல்லாவுடைய வசனத்திலையும் ரசூல்லாவுடைய ஹதீஸ்லையும் கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. புரியுதா இல்லையம்மா? ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குமா, உதாரணத்துக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கிறது சின்ன உதாரணம். என்ன செய்யுங்க, அந்த ஆறுக்கு மதில் சுவர் இல்லாமல் இருக்கு, அந்த பக்கம் போறவங்க மனிதர்கள் கீழே விழுந்துடுறாங்க, மனிதர்கள் கீழே விழுந்துடுறாங்க. இப்ப என்ன செய்யலாம்? ஒரு புத்திசாலி சொல்றாரு, பேசாம ஆறையே அந்த இடத்துல இருந்து தூத்துருவோமே, எதுக்கு ஆறு இருக்கு? இப்ப வீட்டில் கிணறு தோண்டியிருந்தாங்க, கிணறு இருக்கு, கிணத்துல குழந்தைய ஏதோ ஒன்று அல்ல பாதுகாக்கணும்னு உழுந்துச்சு, எதுக்கு கிணறுன்னு ஒன்று இருக்க போய் தானே உழுவுது, மொத்தமா கிணத்தையே மூடிவிட்டா. ஒருத்தர் சாப்பிட்றாரு, வயிற்று வலிக்குது, சாப்பிட்றதுனால வயிற்று வலிக்குது, பேசாம சாப்பிடாம இருந்துட்டா. இப்படி ஒரு அறிவாளி வந்து ஒரு உபதேசம் பண்ணார்னு வச்சுங்க, ஒரு டாக்டர் போறாரு, போறீங்க நீங்க சொல்றேன் கோச்சுக்காதீங்க, கால் வலிக்குதுன்னு. அவர் சொல்றாரு, அப்படியா கால் வலிக்குதா, காலை தூக்கிடுவோம்ப்பா பிரச்சனையே இல்லைங்கிறாரு. அவர் என்ன சொல்லுவீங்க, ஏண்டா முட்டாப்பில்லை, உனக்கு எவன்டா டாக்டருக்கு பட்டம் கொடுத்தாம்பீங்க இல்லையா, கண்ணு வலிக்குது, கண்ணில் தண்ணியாக ஊற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு போறீங்க. ஏம்மா உனக்கு இந்த கண்ணு இருக்கிறதுனால தான் பிரச்சனை, இப்போ சாம்பு தூக்கிடுவோமாங்கிறாரு. என்ன என்ன சொல்லுவீங்க, பேர் லூசுமிங்க, சரியா இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த மக்களுடைய செயல். யாரு சில பேர் அல்லாஹ்வுடைய இந்த சிபத்துல படைப்பினங்களுக்கு ஒப்பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சிபத்தை அல்லாஹ் கீழேன்னு மறுக்கிறியே, அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளுக்கு அப்படி அர்த்தமே வைக்க கூடாதுன்னு மறுக்கிறியே, முட்டாள்தனம் அது. அப்ப அல்லாஹ் மேல நீ அதிகாரம் செலுத்துற, யார் மேல அதிகாரம் செலுத்துற? அல்லாஹ் மேல அதிகாரம் செலுத்துற. உன்னுடைய அறிவை கொண்டு அல்லாஹுவின் மீது நீ பேசுகிறாய். அப்ப அல்லாஹ் தன் அதாவது மக்களை வழிகெடுக்கும்படியான ஒரு விஷயத்தை விளக்கம் சொல்லாம அல்லாஹ் சொல்லிட்டான், நீ வந்து அல்லாஹ்வை பாதுகாக்கிற, அல்லாஹ்வுடைய வேதத்தை பாதுகாக்கிற, ஹதீஸை பாதுகாக்கிற, அப்ப ரசூல் அனுப்பப்படுறதுக்கு நீ தான் தகுதியானவங்கிறப்ப. எப்படி ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லல, அவங்களும் குழப்பத்தில் விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு தலைவர் சொல்ற மாதிரி புரியுதா இல்லையா? இவர் தான் வந்து விளக்கமா கிளீனா கொடுத்து மக்களுடைய நம்பிக்கையெல்லாம் பாதுகாத்து பரிசுத்தமாக்கி வச்சிருக்கிறார், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இது மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒன்று, விளங்கிச்சுங்களா விஷயத்துக்கு வாங்க. அப்ப இப்படித்தான் நம்முடைய சலப்புகள் நம்பிக்கை கொண்டார்கள், நாமும் இப்படித்தான் நம்பிக்கை கொள்வோம். இப்ப சில வசனங்களுடைய நம்பர்கள் சூராக்களுடைய பேர் சொல்றேன், எழுதிக்கிட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். இன்றைக்கு இந்த மதுகபை சேர்ந்தவர்கள் தங்களை தாங்களே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத், நாங்கள் தான் உண்மையான சுன்னத் வல் ஜமாத்துன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. நம்ம நீங்க சுன்னத் வல் ஜமாத் இல்லைன்னு நம்ம ஒன்றும் மறுக்க போறதில்ல, அவங்கள அவங்களுடைய தவறுகளை நம்ம சுட்டி காட்டும். புரியுதா? இந்த நாலு மதுகபுகள்ல இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மதுகபை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப சுப்பீரியாரிட்டி. எப்படி? எங்க இமாம் தான் ரொம்ப மூத்தவங்க, ஏன்னா அவங்க 80ல பிறந்தவங்க. புரியுதா? மத்த மதுகபை எல்லாம் இந்த புழு பூச்சை பார்க்கிற மாதிரி. புழு பூச்சி இருக்குல்ல, ஒரு சாப்பாட்டில் புழு இருந்தா செய்வீங்க, ஒரு பழத்தில் புழு இருந்தா அப்படிங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு அவ்வளவு. எந்த அளவுக்கு பின்னாடி வந்தவங்க இமாம் அபு ஹனீஃபா அப்படி செய்யல, அதை புரிஞ்சுக்குங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோ அவங்களுடைய மாணவர் அபு யூசுஃபோ முகமது அவங்க எல்லாம் யாரும் அப்படி செஞ்சதில்லை. அவர்கள் ஹதீஸ் கலையிலிருந்து ஃபிக்ஹ் மார்க்க சட்டத்தை எடுத்து சொன்னாங்க, அவங்களே நாமும் நம்முடைய இமாமா ஏற்றுக்கொள்றோம். என்ன வித்தியாசம் மதுஹபுக்காரங்களுக்கு நமக்கும் இடையில? நம்ம ஒரு குறிப்பிட்ட இமாமை மட்டும் முற்றிலுமா தக்லீது செய்ய மாட்டோம், ஒரு குறிப்பிட்ட இமாமை மட்டும் முற்றிலுமா கண்மூடித்தனமா பின்பற்ற மாட்டோம். இமாம்களை ஏற்றுக்கொள்வோம், அவங்களுடைய ஆராய்ச்சிகளை ஏற்றுக்கொள்வோம், அவங்களுடைய நல்ல விஷயங்களை பற்றி மக்களுக்கு சொல்லுவோம், அவங்களிடத்தில் ஏதாவது தவறுகள் இருந்துருந்துச்சுன்னு சொன்னா அதை நம்ம மக்களுக்கு மறைச்சிருவோம், விமர்சனம் பண்ண மாட்டோம். புரியுதா? குறிப்பிட்ட ஒரு இமாமை தான் இஸ்லாமில் பின்பற்றணும், இல்லைன்னா நீ வழிகட்டு போயிடுவோங்கிற விஷயத்தை நம்ம ஏத்துக்க மாட்டோம். அப்படி பின்பற்றுவதாக இருந்தால் அவங்க யாரு? ஒருத்தங்க தான். யாரு? ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். புரியுதுங்களா? அதுக்கு பிறகு ஹதீசுகள் யாரிடத்துல சரியா இருக்குதோ அவங்களுடைய கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோமே தவிர, தனிப்பட்ட ஒரு மனிதர் ரசூல்லாவுக்கு அடுத்து அவரை தான் நம்ம எல்லா விஷயத்திலையும் பின்பற்றணும் நம்ம யாருக்குமே சான்று கொடுக்க முடியாது. எந்த அளவுக்கு இந்த மதுகபுல வந்தவங்க பின்னாடி எழுதி வச்சாங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த கண் அதாவது ஒரு குருட்டுத்தனமான இந்த நம்பிக்கைன்னு சொல்லிட்டு. ஹதீசுகளையே ரசூலுல்லாஹி மேல இட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹனஃபி மதுஹபு மேல அந்த அளவுக்கு அவங்களுக்கு குருட்டுத்தனமான நம்பிக்கை போயிட்டு, ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஒரு காலத்தில் ஒரு மனிதர் வருவார், யுகாலு லஹு முஹம்மது பின் இத்ரீஸ் வஹுவா அஷத்து அலிய மின் இபிலிஸ், இப்படி வசனமா. பிற்காலத்தில் ஒருவர் வருவார், அவர் மக்களுக்கு இபிலிஸை விட கடுமையாக இருப்பார், அவர் பேர் தான் முஹம்மது பின் இத்ரீஸ். யார் பேரு? யார் அவங்க? இமாம் ஷாஃபியுடைய பேர். என்னது இமாம் ஷாஃபியின்னு சொல்றீங்கல்ல, அவங்களுடைய பேர் முஹம்மது, அவங்க அத்தா பேரு இத்ரீஸ், முகமது பின் இத்ரீஸ். என் உம்மத்துக்கு பின்னாடி காலத்தில் ஒருத்தர் வருவாரு, அவர் ஷைத்தானை விட என் உம்மத்துக்கு ரொம்ப சோதனையா இருப்பார், அவர் பேர் என்னவா? முகமது பின் இத்ரீஸா. யாரை பத்தி எழுதி வச்சிருக்கிறாங்க பத்தீங்களா? எந்த அளவுக்கு அவங்களுடைய குருட்டுத்தனமான கொள்கை போச்சுன்னு சொல்லிட்டு பொய்யான. அப்புறம் இன்னும் பின்னாடி என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, ஹனஃபி வந்து ரொம்ப உயர்ந்தவங்களாம், அதனால ஹனஃபி வந்து ஷாஃபில வந்து ஹனஃபி பொண்ண ஷாஃபிக்கு கொடுக்க கூடாதான், ஹனஃபி பொண்ண ஷாஃபி கொடுத்துடக்கூடாதான். ஆனா ஷாஃபில பொண்ணு எடுத்துக்கலாமா? எப்படின்னு கேட்டா, முஸ்லிம்களுடைய பொண்ணை யூதர்களுக்கு கட்டி கொடுக்க கூடாது, ஆனா யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய பொண்ணை முஸ்லிம்கள் கட்டிக்கலாம். அப்ப எங்க போயிட்டாங்க பாத்தீங்களா? எங்க குடுப்பி வச்சுட்டாங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி? அவங்களுடைய அவங்களுடைய மதத்தை பின்பற்றக்கூடிய யூத கிறிஸ்தவர்களுடைய லிஸ்ட்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. சரிமா, அபூ ஹனீஃபாவை பத்தி சொல்ல வந்தோம், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாமங்களுடைய பேரை கேட்டா, ஒருத்தங்களுடைய பேரை கேட்கும்போது குறைஞ்சது ஒரு தடவையாவது ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லிக்கணும். அவங்க அகீதா சம்பந்தமா ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க, இமாம் அபூ ஹனீஃபா, அல் ஃபிக்ஹுல் அக்பர்னு சொல்லி, மிகப்பெரிய ஞானம், ஃபிக் சட்டம் என்று ஒரு அந்த நூலுக்கு பேர். அதுல அவங்க தெளிவா சொல்றாங்க, லஹு யதுன், அல்லாஹ்விற்கு கரம் இருக்கிறது, வஜுஹுன், அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறது, வ நஃப்ஸுன், அல்லாஹ்விற்கு நஃப்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லி. எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்விற்கு கரம் இருக்கிறது, அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறது, அல்லாஹ்விற்கு நஃப்ஸ் இருக்கிறது. அப்ப எதெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கோ அந்த சிஃபத்துல அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்பதாக தெளிவா அவங்க உறுதிப்படுத்தி எழுதியிருக்காங்க. ஆனா இன்றைக்கு உலகத்தில் எங்கெல்லாம் தங்களை ஹனஃபிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஹனஃபி மதுஹபுக்காரங்க இருக்காங்களோ, ஒருத்தர் கூட கொள்கை விஷயத்தில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள ஏற்றுக்கவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாருங்க, அது அவங்களுக்கு கரெக்டு, ஆனா நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அல்லாவுக்கு வந்து உடல் உருவங்கிற கற்பனை வந்துடும், நம்ம அல்லாவுக்கு உறுப்புகளுடைய கற்பனை வந்துடும், அல்லாவுடைய அந்த சிபத்துல படைப்பினங்களோட ஒப்பிட்டு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம், அதனால நம்ம அப்படி சொல்லக்கூடாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு என்பதாக சொல்லிக்கொண்டு இமா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய இந்த கொள்கையை மொத்தமா மறுத்துட்டு, மறுத்துட்டுன்னா எப்படி, அது அவங்களுக்கு உகந்தது நமக்கு உகந்தது இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் மறுத்து தவில் பண்ணி விளக்கம் சொல்லி விளக்கம் சொல்லி புதுசு புதுசா எழுதி வச்சுக்கிட்டு அதை தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே போலதான் இமாம் ஷாஃபியா இருக்கட்டும், இமாம் மாலிக்கா இருக்கட்டும், இந்த பின்னாடி வந்தவர்கள் எல்லாருமே மதுஹபுகள்ல நாலு இமாம்களுடைய கொள்கையை யாருமே பின்பற்றுவது கிடையாது. புரியுதா? நாலு இமாம்கள் இப்படித்தான எடுத்து சொல்லி இருக்கிறார்கள், அவங்களுடைய கொள்கை இப்படித்தான பதியப்பட்டிருக்கு என்று நாம எடுத்து சொன்னா அவங்க அதுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? அது அவங்களுக்கு, நீங்க அதை பத்தி பேசாதீங்க. அவங்களுடைய அவங்க வந்து உள்ள சுத்தமா இருந்துச்சு, நம்ம உள்ள கெட்டு போயிருக்கு, எனவே இந்த தன்மையை சொன்னா நமக்கு கற்பனை வந்துடும். ஏண்டா வருது? இப்ப விடுங்க, நம்மளை விடுங்க, நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லித்தரீங்க அல்லாஹ் அரசுல இருக்கான்னு சொல்லிட்டு, என்றைக்காவது அது கேள்வி கேக்குதா? சொல்லுங்க. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா பாமர மக்களுக்கு ஹதீசுகளை பயான்கள் பண்றோம், அல்லாஹ் தனது கரத்தை விரித்து வைத்திருக்கிறான்னு சொல்லிட்டு. எந்த ஒரு பாமர மனிதனுமே அல்லாஹ்க்கு கரம் இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த கரம் எப்படி இருக்குன்னு எங்கேயுமே கேட்டதில்லை. இப்ப உதாரணத்துக்கு இந்த பாடத்தை நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி, இப்படிலாம் குழப்பம் இருக்கு என்று தெரிகிறதுக்கு முன்னாடி, நீங்களும் பல இடங்கள்ல பயான் கேட்டிருப்பீங்க, நீங்களும் பல இடங்கள்ல பயான் கேட்டிருப்பீங்க, தர்ஜுமாக்கள் படிச்சிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய முகம் உயர்ந்தது, அல்லாஹ்வுடைய முகம் நிரந்தரமாக இருக்கும், ஹதீஸ் தர்ஜுமா படிக்கும் போது படிச்சிருப்பீங்க. எங்கேயாவது உங்களுக்கு கற்பனை ஓடுனுச்சா? கையின்னு சொல்லப்பட்டிருக்க அந்த கை எப்படி இருக்கும், ஒருவேளை நம்ம கை மாதிரி இருக்குமோ அப்படின்னு போனச்சா? போகாது. ஏன் என்று சொன்னா, அல்லாஹ் படைத்த இந்த கல்புடைய நேச்சரை இயற்கையை அல்லாஹ் அறிந்தவன், அதை சுத்தமா அல்லாஹ் வச்சிருக்கான். நீங்க குழப்பினாதான் குழம்பும், நீங்க குழப்பினால்தான் அது குழம்பும். எப்படி அல்லாஹ் என்று ஒருவனை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் எப்படி இருப்பான் என்ற கேள்வி நமக்கு வராதோ? புரியுதா? அது போலதான் அல்லாஹுவிற்கு கரம் என்று சொல்லும் பொழுதோ, கண் என்று சொல்லும் போதோ, நப்ஸ் என்று சொல்லும் போதோ அது எப்படி இருக்கும் என்ற கேள்வியும் வராது. விளங்குச்சிங்களா இல்லையா? நீங்க கிரேக்க தத்துவத்தில் போய் குழம்பி அதுல நீங்க கழுசடையா போய் அதுல உங்களுக்கு அடிப்படைகள் எல்லாம் வீணா போய் உள்ளங்கள் எல்லாம் கெட்டு போனதுனால தான் நீங்க இங்க வந்து பிரச்சனை பண்றீங்க. புரியுதா உங்களுக்கு? யார் நேரடியா குரான் ஹதீஸ் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு காலம் சந்தேகம் வந்ததில்லை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலங்கள் குரான் ஓதி காட்டுறாங்க. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஹதீசுகளை அல்லாஹ் பத்தி சொல்றாங்க. சரி, ரசூல்லா சொன்னதெல்லாம் புரியாம உட்கார்ந்துருந்தாங்களா சஹாபாக்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல நான் சொல்றதெல்லாம் இந்த மக்கள் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. புரியுதா? அப்படி இருந்தா ஒன்னு ரசூல்லா தனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்களாம் தான் சொல்றதை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு விளக்கம் இல்லாம ரசூல்லா பாடம் நடத்தினாங்களா? சரி, அப்படியே வைங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சஹாபாக்களுடைய தப்பு தப்பா உள்ளத்துல புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ரசூல்லாவால அதை கணிக்க முடியல, அறிஞ்சு கொள்ள முடியல, அல்லாஹ்க்கு தெரியாம போயிடுமா? சொல்லுங்க. நபியே, நீங்களும் நானும் சொல்றது இந்த சஹாபாக்களை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, அதனால நீங்க அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுங்க. கையினா இப்படி எடுத்துக்காதீங்க, காலுனா இப்படி எடுத்துக்காதீங்க, நீங்க விளக்கத்தை சேர்த்து சேர்த்து சொல்லுங்க. புரியுது? அல்லாஹ்வுக்கு தெரியாமையா போயிடும். நல்லா திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. புரியுதா? அப்ப அதனால எந்த ஒரு விஷயத்தை அவங்க நம்புனாங்களோ அப்படியே நம்மளும் நம்பிடணும். புரியுதுங்களா? இப்ப குரானுடைய சில வசனங்களை கவனிங்க. சூரா சாதுடைய 75 வசனம், சூரா ஜுமருடைய 67 வசனம், சூரா கசஸுடைய 88 வசனம், சூரா ரஹ்மானுடைய 27 வசனம், சூரா அல் மாயிதா 116 வசனம், சூரா அல் அன்ஆமுடைய 54 வசனம், சூரா தாஹாவுடைய 41 வசனம், சூரா ஆலு இம்ரானுடைய 28 வசனம், புரியுதா? இந்த மாதிரியான வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தன்மைகளை கூறுகிறான். அப்ப அந்த எல்லா தன்மைகளையுமே நம்ம ஏற்றுக்கொள்வோம். புரியுதுங்களா? இப்ப இந்த தன்மைகளை மறுக்கக்கூடியவர்கள் தான், இந்த தன்மைகள் விஷயத்துல வழிகட்ட கூட்டம் தான் ரெண்டு வகையான கூட்டத்தார்கள் இருக்காங்க. ஒரு வகையான கூட்டம் என்ன? இந்த தன்மைகளை எல்லாம் மறுத்து மாற்று அர்த்தங்களை சொல்லக்கூடியவர்கள், இவங்களும் வழிகேட்டில் இருக்கிறாங்க. இன்னொரு வகையான வழிகட்ட கூட்டம் யாரு? இந்த தன்மைகளை படைப்பினங்களுடைய தன்மைகளுக்கு ஒப்பிட்டு கூறி அல்லாஹ்வை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கக்கூடியவர்கள், இவங்க ரெண்டு பேருமே வழிகள். இப்ப இந்த ஒரு அடிப்படைகளை புரிஞ்சதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஷேக் அவங்க பாடத்தில் சொன்ன தஆலா அனில் ஹுதூதி வல் காயாத் அது பற்றி விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.